நாளும் ஒரு நல்லெண்ணம். வருகிற சனிக்கிழமை கிறிஸ்து பிறப்பு திருவிழா. இறுதி நேர தயாரிப்பில் ஈடுபட்டிருப்போம். இத்திருவிழாவின் தயாரிப்பில் உள்ள ஓர் உண்மையை லூயிஸ் டீஸ்பர்க் என்பவர் ஒரு சிறு கதையாக கவிதையாக சொல்லியிருக்கின்றார்.
கிறிஸ்துமஸ் வாரம் அது. தலைக்கு மேல் வேலைகள் குவிந்திருந்தன. அந்த நேரம் பார்த்து ஏசியன் வீட்டுக்கு வந்தார். அலங்காரங்கள் ஆரம்பித்திருந்ததால் வீடு அலங்கோலமாயிருந்தது. அனுப்ப வேண்டிய இறுதி நேர வாழ்த்துக்கள் முகவரி எழுதப்படாமல் கிடந்தன. இவை அனைத்தையும் இயேசு கவனித்தார். கிறிஸ்துமஸ் மரத்துக்கு கீழ் பரிசு பொருட்கள் குவிந்திருந்தன. பெயர்கள் குறிக்கப்படுவதற்கு காத்திருந்தன. பரிசு பொருட்களைக் கண்ட இயேசு, என்னுடைய பிறந்தநாளைத்தானே கொண்டாடப் போகிறாய், என்னுடைய பரிசு எங்கே என்று கேட்டார். அவர் விளையாட்டாக கேட்கின்றார் என்று நினைத்து சிரித்து மழுப்பினேன். அவர் விடுவதாக இல்லை. மீண்டும் மீண்டும் தன் பரிசு எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். இறுதியில் உண்மையை சொல்ல வேண்டியதாயிற்று. உங்கள் பெயர் என் பரிசு பட்டியலில் இல்லை என்று மெதுவாகச் சொன்னேன்.
கிறிஸ்துவை மறந்துவிட்டு அல்லது மறைத்துவிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும் என்று உலகம் பல வழிகளை சொல்லித் தருகின்றது. நாமும் இந்த கூட்டத்தில் கலந்து கரைந்துவிட முடியும். எச்சரிக்கை.
விவிலிய தேடல்.
எனதருமை அன்புள்ளங்களே, திருப்பாடல் 23 நான்காம் திருவசனத்தில் நாம் காணும் இறுதி வரி இது: உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இந்த வரியை நான் வாசித்தபோது முரண்பட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் எழுந்தன. கோல், களி என்ற வார்த்தைகளை கேட்கும்போது என் மனதில் கண்டிப்பு, தண்டனை என்ற வார்த்தைகள் எதிரொலிப்பதை நான் உணர்ந்தேன். கோல் எடுத்தால் குரங்காடும் என்று தமிழிலும், ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்ட், அதாவது கோலை பயன்படுத்த தவறினால் குழந்தையை பயனில்லாமல் ஆக்கிவிடுவாய் என்று ஆங்கிலத்திலும் சொல்லப்படும் பழமொழிகளோடு வளர்ந்தவன் நான். அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்பதும் நான் சிறுவயதில் அடிக்கடி கேட்ட ஒரு பழமொழி. இன்றைய இளையோரின் கதையே வேறு. உடலை வருத்தும் தண்டனைகள் பள்ளிகளிலிருந்து வீடுகளிலிருந்து மறைந்து வரும் அல்லது மறைக்கப்படும் காலம் இது. பிரம்படிகள் இன்று எந்த பள்ளியிலும் ஒலிப்பதில்லை என்றே சொல்லலாம். நம் குடும்பங்களிலும் உடலை வருத்தும் தண்டனைகள் வெகுவாக குறைந்து வருகின்றன. ஆசிரியரோ பெற்றோரோ கையை ஓங்கினால் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் என்பது போன்ற எண்ணங்கள் இன்று நகைச்சுவையாக பேசப்படுகின்றன, இல்லையா அன்பர்களே? இப்படி ஒரு சூழலில் அன்பர்களே, உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்ற இந்த வரியை எப்படி புரிந்து கொள்வது, புரிந்து கொண்டதை எப்படி உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதில் எனக்கு தயக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. மருந்து கசக்கின்றது, நெருப்பு சுடுகின்றது என்பதால் அவைகளை பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைக்க முடியாதே. அதேபோல் திருப்பாடல் 23 நான்காம் திருவசனத்தை ஒதுக்கி வைக்காமல் அலசி பார்ப்பது நமக்கு நன்மை தரும் என்று நான் நம்புகின்றேன். வாருங்கள், முயல்வோம்.
எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார்.
அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடல் 23 நான்காம் திருவசனத்தில் உள்ள ஒரு முக்கியமான மாற்றத்தை நாம் ஒரு சில வாரங்களுக்கு முன் சிந்தித்தோம். அதாவது, இந்த திருப்பாடலின் மூன்றாம் திருவசனம் முடிய அவர் என்று இறைவனை பற்றி பேசி வந்த ஆசிரியர் நான்காம் திருவசனம் முதல் நீர் என்று இறைவனிடம் பேச ஆரம்பித்தார் என்பதை சிந்தித்தோம். நான்காம் திருவசனத்திற்கு பின் நிகழும் மற்றொரு மாற்றத்தையும் நாம் புரிந்து கொள்வது நல்லது. நான்காம் திருவசனத்தில் இருள் சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்று மனதை கலங்க வைத்த எண்ணங்களை எடுத்துரைத்த ஆசிரியர் ஐந்தாம் திருவசனத்திலிருந்து திருப்பாடலின் இறுதி வரை சுகமான, இனிமையான எண்ணங்களை வழங்கியுள்ளார். இறைவன் ஏற்பாடு செய்யும் விருந்து, தலைமீது பூசப்படும் தைலம், நிரம்பி வழியும் கிண்ணம், இறைவனின் இல்லத்தில் தங்கி வாழ்வது என்று எல்லாமே இனிமையை உணர்த்தும் வரிகளாக உள்ளன. தொடரும் இந்த இனிய எண்ணங்களுக்குள் நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு நுழைவாயிலாக நான்காம் திருவசனத்தின் இறுதி வரியை நான் எண்ணி பார்க்கின்றேன். நற்செய்தியில் இயேசு குறிப்பிடும் அந்த இடுக்கமான வாயில் போன்று திருப்பாடல் 23 நான்காம் திருவசனத்தின் இந்த இறுதி வரியும் இடுக்கமான ஒரு வாயில்தான் அன்பர்களே. இதில் நுழைய முயல்வோம்.
பாயனவரின் வளைகோல் என்னை வழி நடத்துவதால் ஆனந்தமே ஆனந்தமே எனது வாழ்விலே.
அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடலின் ஆசிரியர் ஆயனாக இருந்திருக்கலாம், அல்லது ஆயர்களை பற்றி நன்கு தெரிந்தவராக இருக்கலாம். எனவே அவர் ஆயனின் கோல், நெடுங்கழி இவைகளை பற்றி பேசும்போது அவரது அனுபவம் பேசுகின்றது. அந்த அனுபவத்தை நாமும் புரிந்து கொள்ள முயல்வோம். ஆயனிடம் சிறு கோல் ஒன்றும் நீளமான களி ஒன்றும் இருக்கும். ஆடுகளை ஒழுங்குபடுத்தி அழைத்துச் செல்ல சிறு கோல் உதவியது. வழிமாறி கூட்டத்திலிருந்து விலகிச் செல்லும் ஆடுகளை செல்லமாக அல்லது சில வேளைகளில் கொஞ்சம் வலுவாக தட்டி மீண்டும் அவைகளை மந்தைக்குள் திருப்பி கொண்டு வருவதற்கு அந்த சிறு கோல் உதவியது. நெடுங்களி பலவற்றிற்கு பயன்பட்டது. தரைமட்டத்தில் ஆடுகள் உண்பதற்கு புல் இல்லாதபோது நெடுங்களியின் உதவியால் மரத்தின் சில கிளைகளை வளைத்து அல்லது அவைகளை ஒடித்து தன் ஆடுகளுக்கு தேவையான உணவளிக்க ஆயன் நெடுங்களியை பயன்படுத்தி இருக்க வேண்டும். சில வேளைகளில் பள்ளங்களில் தவறி விழும் ஆடுகளை காப்பாற்ற தானே இறங்கிச் செல்ல வேண்டியிருந்தாலோ அல்லது அந்த ஆடு ஏறி வருவதற்கோ நெடுங்களி ஒரு சிறு ஏணி போலவும் பயன்பட்டது. இவ்வாறு அன்பர்களே, சிறு கோலும் நெடுங்களியும் பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன. கண்டிப்பு, கனிவுடன் கூடிய கரிசனை என்று ஆயனின் இரு குணங்களுக்கு சிறு கோலும் நெடுங்களியும் அடையாளங்களாயிருந்தன. ஆண்டவனை ஓர் ஆயனாக நினைத்து பார்க்கும்போது இறைவனின் இந்த இரு முகங்களும் வெளிப்படும் வகையில் இந்த வரியை கூறியுள்ளார் திருப்பாடலின் ஆசிரியர். இருளையும் சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கையும் கடக்கும்போது ஆயனின் கோலும் களியும் தன்னை தேற்றும் என்று அவர் கூறியிருப்பது கூடுதலான அழகு.
பாயனவரின் வளைகோல் என்னை வழி நடத்துவதால் ஆனந்தமே ஆனந்தமே எனது வாழ்விலே.
எனதருமை அன்புள்ளங்களே, துன்பம் நம்மை சூழும்போது இறைவனை பற்றிய பல்வேறு எண்ணங்கள் மனதில் பதியும் என்று திருப்பாடல் 23 தேடல்கள் பலவற்றில் நாம் சொல்லி வருகின்றோம். நமக்கு துன்பம் வரும்போது கடவுள் இருக்கிறாரா? அப்படியே அவர் இருந்தால் என்னதான் செய்து கொண்டிருக்கின்றார்? இப்போது எங்கே மறைந்துவிட்டார் என்ற கேள்விகள் பல மனதில் குவியும். துன்ப நேரத்தில் பல சமயங்களில் நாமே ஒரு சில விடைகளையும் நமக்கு சொல்லிக் கொள்கின்றோம். நமக்கு வந்திருக்கும் துன்பம் கடவுளிடமிருந்து வந்திருக்கிறது என்பது அந்த விடைகளில் ஒன்று. கடவுளிடமிருந்து வரும் துன்பங்களையும் இரு வழிகளில் நாம் புரிந்து கொள்ள முயல்கின்றோம். நாம் செய்த தவறுகளுக்காக கடவுள் இந்த துன்பத்தின் வழியாக நம்மை தண்டிக்கின்றார், நமக்கு பாடம் சொல்லித் தருகின்றார் என்பது அடிக்கடி நாம் சொல்லி வரும் பதில். அல்லது நமது விசுவாசத்தை சோதிக்கவோ பலப்படுத்தவோ கடவுள் துன்பங்களை தருகின்றார் என்பதும் நாம் சொல்லும் மற்றொரு பதில். அன்பர்களே, துன்பங்களின் வழியாக இறைவன் நம்மை தண்டிக்கின்றார் என்பது புதிதான எண்ணம் ஒன்றும் அல்ல. இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பரவலாக இந்த எண்ணம் இருந்தது. இதோ ஒரு சில எடுத்துக்காட்டுகள்.
இறைவாக்கினர் ஏசையா நூல் பிரிவு 10. ஆண்டவர் கூறுவதாவது, அசீரிய நாடு, சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடியது.
தாவீதின் மகனான சாலமோனை தான் எவ்வாறு வழிநடத்துவார் என்று நாத்தானின் வழியாக இறைவன் பேசுகின்றார்.
சாமுவேல் 2 பிரிவு 7. நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கு ஏற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன்.
நீதிமொழிகள் நூலின் ஆசிரியர் கூறும் அறிவுரைகளில் ஒன்று இது.
நீதிமொழிகள் பிரிவு 13. பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர், மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார்.
அவர் போலும் கை தடியும் எனக்கு ஆறுதல், அவரே தருகிருப்பதால் எல்லாம் எனக்கு ஆயன்.
அன்பு நெஞ்சங்களே, கடவுள் தண்டிக்கிறார் என்பதை பல சமயங்களில் வெகு எளிதாக மேலோட்டமாக புரிந்து கொள்கின்றோம். நாமே சரியாக புரிந்து கொள்ளாத அல்லது மேலோட்டமாக புரிந்து கொண்ட எண்ணங்களை பிறருக்கு, முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லியும் தருகின்றோம். உதாரணமாக, ஒரு குழந்தை வேகமாக ஓடி கீழே விழுந்து அடிபடுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். சக்தியை மீறி செயல்படுவது ஆபத்து என்று அந்த குழந்தைக்கு சொல்லித் தருவதற்கு பதிலாக, நான் ஓடாதேன்னு சொன்னேன், நீ கேட்கல, இப்ப பாரு கடவுள் ஒன்ன கீழே விழ வச்சிட்டார் என்று எளிதாக சொல்லிவிடுகின்றோம். இப்படி நாம் சொல்லும்போது அந்த குழந்தையின் பிஞ்சு மனதில் எந்த வகையான கடவுளை நாம் பதிக்கின்றோம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தையை கட்டுப்படுத்த, குழந்தையின் எல்லைகளை சொல்லித்தர நாம் நேரம் எடுத்து முயற்சிகள் செய்து பாடங்களை சொல்லித் தருவதற்கு பதிலாக வெகு எளிதாக கடவுளை அங்கு நாம் நுழைத்து விடுகின்றோம். ஒரு தவறான கடவுளை குழந்தைக்கு ஊட்டி விடுகின்றோம். இப்படி சிறு காரியங்களில் கடவுளை நாம் இழுத்து போடுவது போல சில நேரங்களில் பெரிய விஷயங்களிலும் கடவுளை இழுத்து போட்டு விடுகின்றோம். கடவுளை தவறாக மக்களிடம் எடுத்துச் சொல்லும் போதகர்களைக் கண்டு வருத்தப்பட்டிருக்கின்றேன். சில சமயங்களில் கோபமும் பட்டிருக்கின்றேன். அப்படி எனக்குள் கோபத்தை வருத்தத்தை உண்டாக்கிய ஒரு நிகழ்ச்சி இது. ஏற்கனவே இதை உங்களுடன் நான் பகிர்ந்திருக்கின்றேன், மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். ஒரிசாவில் தொழுநோயாளர்கள் மத்தியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வந்த கிரஹாம் ஸ்டெயின் என்ற கிறிஸ்துவ போதகரும் அவரது இரு குழந்தைகளும் 1999 ஜனவரியில் உயிரோடு ஜீப்பில் வைத்து எரிக்கப்பட்டனர். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரிசாவில் வீசிய ஒரு பெரும் புயல் மற்றும் வெள்ளத்தில் 10,000 பேருக்கு மேல் உயிரிழந்தனர். இந்த 2 நிகழ்வுகளையும் இணைத்து பேசிய சில குருக்கள் மத போதகர்கள் ஒரிசா மக்களை தண்டிக்க பெரியதொரு புயலையும் வெள்ளத்தையும் இறைவன் அனுப்பினார் என்று அவர் மீது பழி சுமத்தினார்கள். நம் மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத சம்பவங்களில் இறைவனை புகுத்தி விடுகின்றோம். உலக நிகழ்வுகளுக்கு நாம் தரும் இதுபோன்ற எளிதான விளக்கங்கள் எப்படிப்பட்ட கடவுளை நம்மில் பதிக்கின்றன என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அன்பர்களே, கடவுளின் கண்டிப்பையும் கரிசனையையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தன் கோலையும் நெடுங்கலியையும் கொண்டு ஆயனாம் இறைவன் நம்மை எவ்விதம் கண்டிக்கிறார், நெறிப்படுத்துகின்றார், தேற்றுகிறார் என்பதை தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம்.
எந்த ஒரு ஆடும் மந்தையிலிருந்து காணாமல் போனால் கலங்கிடுவேன். என்னை விட்டு பிரிந்து வேறு வழி சென்ற ஆடுகள் திரும்பினால் மகிழ்ந்திடுவேன். என்னை இன்னும் அந்த நாளே திருநாளா, என்னாட்சி மலரும் பெருநாளா. நானே நல்லாயனும் என்னாடுகள் என்னை அறிந்திடும்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.